நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் ஃபெடரல் தேர்தல் குறித்த பரிமாற்றம் நிகழ்ச்சி. இந்த தேர்தலில் கட்சிகள் முன்வைக்கும் கொள்கைகளை அலசுகின்றனர் மங்களம், லெஸ்லி, சண்முகப்பிரியன், முரளி ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல். வணக்கம் லெஸ்லி, மங்களம், சண்முகப்பிரியன், முரளி, உங்கள் நாலு பேருக்கும் வணக்கம்.
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 இப்போ 5 நாட்களில் தேர்தல் நடக்க போகுது, அடுத்த சனிக்கிழமை தேர்தல். இந்த தேர்தலில் வந்து எவ்வளவோ வாக்குறுதிகள் தினந்தனம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பின்னணியில் மைக்ரன்ஸாக, குடியேற்றவாசிகளாக எந்த கொள்கை வந்து மக்களை கவருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படுது லெஸ்லி?
லேபர் கட்சியை எடுத்துக்கொண்டால் லேபர் கட்சி கொடுக்குற அந்த வேஜிங் ஃபீஸ் என்றது ஒரு கொள்கையும், புதிதாக வீடு வந்துவர்களுக்கு கொடுக்குற ஒரு 30% 40% ஷேர்ட் இக்யூட்டி, அந்த இதுவும் கவர்ச்சியாக இருக்கிறது. லிபரல் கட்சி வந்து வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக அவர்கள் கூடின வேலைகளை இங்கு உருவாக்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். யுனைடெட் ஆஸ்திரேலியா பார்ட்டியை பொறுத்தவரையும் மோட்கேஜை 3 விதத்தில் 5 வருடங்களுக்கு கட் பண்ணுவாங்க, அவர்கள் சார்ந்த அது கவர்ச்சியாக இருக்கும்.
சரி, நிறைய சொல்லியிருக்கிறீங்க. சண்முகப்பிரியன், உங்களுக்கு
தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளையும் பார்க்கும்போது லேபருடைய குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, அது வந்து என்னை ரொம்பவே கவர்ந்திருக்கு. லேபர் கட்சி தலைவர் வந்து அதை சப்போர்ட் பண்றது வந்து நம்மள மாதிரி குடிபெயர் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லிபரல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் இந்த கிராண்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 40 வயசுல இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய சூப்பர் அனுவேஷன் ஃபண்டை யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் வீடு வந்து வசதியா இருக்கும், கிடைக்கிறதுக்கான வசதிகள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த பாலிசியும் கவர்ந்திருக்கு.
முரளி, உங்களுக்கு என்ன கவர்ந்திருக்கு?
புலம்பெயர்ந்தவரோட பார்வையில வந்து பொருளாதார கொள்கை வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்குது. வாழ்க்கை செலவு, விலைவாசி உயர்வு, ஊதிய உயர்வு வந்து இது எல்லாமே ரொம்ப முக்கியமானவை. முக்கியமான இரண்டு கட்சிகளான லேபர் மற்றும் லிபரலுக்கு இடையான முக்கியமான விவாதம் என்னவென்றால், மக்கள் சம்பாதித்து வரும் ஊதியம் வந்து வாழ்க்கை செலவுக்கு வந்து ஏற்றதாக இருக்குதா அப்படிங்கிறது தான். இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது வந்து லேபருடைய குறைந்தபட்ச ஊதியத்துடைய உயர்வு வந்து அவங்களுடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. அதே சமயத்துல லிபரல் பார்ட்டியுடைய முதல் முறையாக வீடு வாங்குவோருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஊக்கம் வந்து அது வந்து நல்லா இருக்குது.
சரி, மங்களம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு?
எனக்கு இந்த லிபரல் கட்சியில பாத்தீங்கன்னா பென்ஷனரோட வயது, அதாவது 65 to 60 குறைச்சிருக்காங்க. அவங்க வீடுகள் விற்பனை பண்ணும்போது அந்த வீட்டுல இருந்து வர 300K கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து சூப்பர் அட்மிஷனுக்கு அவங்க அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வயது வரம்பு குறையறதால நிறைய வீடுகள் வந்து விற்பனைக்கு வரும், அதன் மூலம் டிமாண்ட் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவா லிபரல் கட்சியோட கொள்கை அல்ல நான் பாக்குறேன். லேபர்ல பாத்தீங்கன்னா மாணவர்களை கவர்ற விதமா இந்த டேஃப் கோர்சஸ் படிக்கும் பொழுது அந்த கல்வி கடனை திரும்ப கொடுக்க வேண்டாம், கல்வி கடன் இல்லாமே ஒரு சில கோர்சஸ முடிச்சிட முடியும், இலவச கல்வி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த கொள்கையை வந்து ரொம்ப என்ன கவர்ற மாதிரி இருக்கு.
சரி, இப்போ நீங்கள் பொருளாதாரத்தை சொல்கிறீங்க, இந்த வேஜஸை கூட்டுறதை சொல்கிறீங்க, கல்வியை சொல்கிறீங்க, குறிப்பாக வீட்டுக்கடன் அல்லது வீடு வாங்குறது, இது மாதிரி பல கொள்கைகளை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு முன்வைக்கிறீங்க இல்லையா? இதன் பின்னணியை பற்றி கொஞ்சம் விவாதிப்போம். வீட்டுக்கடன் எடுத்துக்கோமே, உங்களுக்கு ஏன் அந்த கொள்கை வந்து பிடிச்சிருக்குங்கிற மாதிரி படுது?
வீட்டுக்கடனை பொறுத்தவரை ரைசல், ஒரு குடும்பத்தின் பெரும்பகுதியான செலவு மோட்கேஜ் கட்டுவதில் தான் ஆஸ்திரேலியர்கள் அதில் செலவு பண்ணுகிறார்கள். அது வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு மிக மிக கூடிய செலவுன்னு சொன்னால் அந்த மோட்கேஜாக தான் வரும். அந்த மோட்கேஜை தான் இந்த 3 கட்சிகளும் டார்கெட் பண்ணுகிறார்கள். ஒரு வகையில் பார்த்துக்கிட்டா லேபர் வந்து வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மோட்கேஜை ஹெல்ப் பண்ண முயற்சி செய்கிற மாதிரி தெரிகிறது. லிபரல் கட்சி வந்து ஏற்கனவே என்டர்பிரனர்களுக்கு லோ டிபாசிட்டோட போகிறதுக்கான டார்கெட் அவர் போடுறார். கிளை பாமர் வந்து 3% கேப் பண்ணி அதுக்கு மேலே மோட்கேஜ் வராத மாதிரி இலகுவாக மக்களிடம் போய் சேரும்.
வேஜஸ் கூட்டி தரது அப்படின்றது அவங்க எல்லா சம்பாதிக்கிற அந்த ஸ்கேல்ல இருக்கவங்களுக்கு பண்ண போறது கிடையாது இல்லையா? குறைந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் அவங்க உதவி பண்றோம். அதுவும் அது வந்து ஒரு மணி நேரத்திற்கு $1 நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த ஒரு டாலர் இன்க்ரீஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல வாரத்துக்கு பாத்தீங்கன்னா $40, அதை வச்சு காய்கறிகளுக்கு தான் அதையும் வீடும்
இல்ல இல்லங்க. அது வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. பெரும்பான்மையான மக்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மிடில் இன்கம் வாங்குறவங்களாதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதாவது எதுவுமே இல்லாத இடத்துல இங்க வந்து விலைவாசி உயர்ந்துட்டு இருக்குது. வீட்டு விலைகள் 800,000 வீடு வந்து இன்னைக்கு 1.5 மில்லியன் 1.5 மில்லியன் போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி குறைந்தபட்ச ஊதிய உயர்வு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா மிடில் இன்கம் வேஜரஸ் வந்து ரொம்ப
யானை பசிக்கு சோள பொரிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி மங்களம் சொல்றீங்க இல்லையா?
ஆமா அப்படிதான் சொல்றேன். ஏன்னா இதை வச்சு காய்கறி செலவே பார்க்க முடியுமான்னு தெரியாது. இதுலயும் வந்து இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி வீடு விலை வந்து டபுள் ஆயிருக்கு. ஒரு ஒரு ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு விலை ஏறி இருக்கு 2 வருடத்திற்கு கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு.
நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து இருக்கிற இந்த குறைந்தபட்ச ஊதியம் வந்து யாரை இம்பாக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே வந்து குறைவாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இல்லையா. அவங்களுடைய பையிங் பவர் அதாவது வந்து வாங்கும் தரம் வந்து அந்த நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா வந்து அவங்களால அதிகமா செலவு பண்ண முடியும். அதனால வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமி இன்னும் கொஞ்சம் தானே வளரும் இல்லையா?
சண்முகப்பிரியன் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த தேர்தல் 151 தொகுதிகளில் போடி போடப்பட்டாலும் 24 தொகுதிகள் இந்த மார்ஜினல் சீட்ஸ் தான் இந்த முடிவை தீர்மானிக்க போகிறது. இந்த ரெண்டு பிரதான கட்சிகளுமே இந்த மார்ஜினல் சீட்ஸ்லேயும் இருக்கிற அதுகம் லேபர் லிபரலுக்கு என்று தீர்மானித்து விட்டார்கள். சில ஒரு 75% மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 25 அன்டிசைடட் போட்ஸ். இந்த அன்டிசைடட் போட்ஸ் வந்து எப்படி இந்த பொலிசியை பார்க்க போறார்கள் என்பதை குறிவைத்துத்தான் இந்த சேல் பிச் நடக்கும்.
இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரன்ஸா இங்க வந்திருக்கிறோம். நாளைக்கு வர நம்ம சந்ததியினர் அவங்களுக்கும் வந்து வீடு வாங்கணும் எல்லாமே தேவை இருக்கிறது. குறைந்தபட்ச ஊதியம் நான் ஏன் சொல்ல வரேன்னா மைக்ரன்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு இடத்துல ஒரு வேலையில தான் ஆரம்பிப்போம். எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கவோ இது பண்ணவோ போறது இல்ல.
சண்முகப்பிரிய நீங்க சொல்ற மாதிரி கூட அப்படி எடுத்துக்கிட்டா கூட பொருளாதாரம் வலிமையாக இல்லாம இருந்தா நீங்க வீடு வாங்க முடியாது, வேஜஸ் கூட்டவும் முடியாது இல்லையா?
எந்த கட்சி ஆகட்டும் இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் கொடுத்தாலும் முதல் வீடு வாங்குறதுக்கு இவ்வளவு நாள் விலையேற்றத்தை வந்து இவங்க தடுத்திருக்கணும். அது எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி அதை தடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த இன்ஃபிளேஷன் 5.1%ங்கிறது போயே இருக்காதுங்க. இன்னைக்கு அதனாலதான் வந்து மிடில் இன்கம் வேஜரஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறது.
ஊதிய உயர்வு வந்து விலைவாசி உயர்வோட வந்து ஈடு கட்டல அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விமர்சனமா இருக்குது. இதுக்காக வந்து மாரிசன் கவர்மெண்ட் வந்து போன 3 வருஷத்துல வந்து பெருசா ஒண்ணும் பண்ணல அப்படிங்கறதா வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது வந்து நீங்க வந்து மக்களுடைய வாழ்க்கை செலவை வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா வந்து மக்களுடைய ஊதிய உயர்வு வந்து கட்டாயம் ஏற்றிதான் ஆகணும். அப்பதான் வந்து மக்களால வந்து
இரண்டு மூன்று வீடுகள் அதாவது 3 வீடுகள் மேல வாங்குறது அப்படின்றத தவிர்க்க வேண்டும். அப்படி எல்லாம் யாரும் ஒரு கொள்கையை எடுத்துட்டு வரா மாதிரியே தெரியல.
அப்படி எடுத்துட்டு வரலன்னு தாச்சு லேபர் கட்சி தோத்து போச்சு இல்லையா?
நெகட்டிவ் கியரிங் வேண்டாம் சொன்னாங்க, தோத்து போனாங்க இல்லையா?
நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பிராக்டிகலாவும் பாக்கணும். ஒருத்தர் வந்து உழைச்சு முன்னேறிட்டு இருக்கிற வந்து நீ போய் இன்னும் கொஞ்சம் வந்து வாங்க கூடாது, வீடு வாங்க கூடாது, நீ தொழில்
பண்ணக்கூடாது.
இப்ப வந்து போன வருஷம் மாரிசன் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்த பாலிசியில கூட முதல் வீடு வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது முதல் வீடு வாங்குறவங்க யாருமே வாங்க முடியலங்க. நானும் ஆகட்டும் என் நண்பர்கள் நிறைய பேர் வந்து முதல் வீடு வாங்குறதுக்கு திணறிட்டு இருந்த காலத்திலயும் ஏற்கனவே வீடு வச்சிருந்தவங்க அந்த வீடோட எக்விட்டியை வச்சு அவங்க மேலும் மேலும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கவர்மெண்ட் பாலிசிஸா வரும்போது மிடில் இன்கம் வேஜரஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வெச்சிட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்ப குடியேற்றவாசிகள் நம்பர் ஆஃப் மைக்ரன்ட்ஸ் அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா லிபரல் கட்சியை பொறுத்த அளவில் அப்படியான ஒரு கொள்கை எதையும் வைக்கல, லேபரும் வைக்கல. ஆனா இப்ப ஒன் நேஷன் கட்சியை பொறுத்த அளவில் இமிகிரன்ஸே இருக்கக்கூடாது, அது புதுசா தேவையில்லைன்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி கொள்கைகளை எப்படி பாக்குறீங்க?
ஆனா அங்க அது அவங்கள் சார்ந்த அந்த சமூகம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இந்த 21 நூற்றாண்டுகள் செல்லுபடியாது.
அப்படி தனிப்பட்ட ஒரு சமூகம்னு சொல்றத விட இப்ப மைக்ரன்ஸ் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொல்றது இல்லையா?
சொன்னா கூட அவங்க சொல்றது வந்து ஆசியா சார்ந்த மைக்ரன்ஸ் இங்க இருக்கக்கூடாதுன்றதான் போலீஸ் அந்த மாதிரி
அகதிகள் கொண்டு வரதையும் கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த 1951 வந்து ஐக்கிய நாடுகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்த அந்த இதிலேயே ஆஸ்திரேலியா பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாரையுமே வந்து நாட்டுக்குள்ள விடக்கூடாது என்ற ஒரு கடினமான கொள்கைகள் எல்லாம் ஒன் நேஷன் வச்சிருக்காங்க.
வந்து எல்லா கட்சிகளுமே வந்து நாங்க அகதிகளை ஆதரிக்கிறோம்னு சொன்னாலும் அவங்க அதுக்கான முன்னெடுப்பை சரியா பண்றாங்களாங்கிறது வந்து இன்னைக்கும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு.
உங்களுக்குள்ள இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம டெம்பரவரி ப்ரொடக்ஷன் விசா இருக்கிறவங்க ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களுக்கு அவங்க நிரந்தர குடியுரிமை கொடுக்கறதாகவும் ஒரு கொள்கையை சொல்றாங்க. அது அந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு மிகவும் உபயோககரமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.
குடும்பத்துக்கு வந்து இந்த தமிழ் குடும்பத்தை வந்து ஆதரிச்சு பேசி அவங்களை திருப்பி வந்து திருப்பி இளவையிலேயே வந்து குடிமாற்ற போறோம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சவர் வந்து ஆண்டனி அல்பனிசி தான்.
ஆனா நீங்க இப்ப லிபரல் பார்ட்டியை பொறுத்தளவுல வந்து நோ போட்டுங்கிற கொள்கை வந்து ரொம்ப கடினமாக கையாளப்படுறதுனாலதான் படகுகள் வழியாக யாரும் வர்றதில்லை அப்படிங்கறது அது வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான கொள்கையாக பார்க்கப்படுது. லேபர் கட்சி கூட அதை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு அல்லது சவால் விடுற மாதிரியே இல்லையே.
அவங்களே அதை ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கொள்கையில அவங்க மாற்றம் கொண்டு வரா மாதிரி தெரியல. ரெண்டு பேரும் ஒரே கொள்கை தான் வச்சிருக்காங்க, நோ போட் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க இல்லையா.
அப்படி இருந்தாலுமே ரேசல் அவங்க வந்து கொஞ்சம் மனிதாபிமானம் வந்து கொஞ்சம் லேபருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது.
இல்ல அது நீங்க அவங்க பார்வையில வந்து மனிதாபிமானம் அதிகமா இருக்கலாம்.
லேபர் வந்து அந்த கொள்கையளவுல அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த போட்டில் வந்த விஷயத்துல லிபரல் கட்சி அப்படி ஒரு பிரசாரத்தை செய்து மேஜர் ஓட் பேங்க தங்க பக்கம் நகர்த்தி விடுவார்கள் என்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் லேபர் கட்சி அந்த இந்த விடயத்தில் கொஞ்சம் போக்கை எடுத்தார்கள். அவர்கள் வரும்பொழுது டெம்பரரி விசா வருவதற்கா கூடிய பேர்களுக்கு டெம்பரரி விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் லேபர் கவர்மெண்ட் வரும்போது அதுக்கு அதிகம்ன்றதுதான் எனது கருத்து.
ஆனா பார்டர் ப்ரொடெக்ஷனை பொறுத்தளவுல எல்கைகளை வந்து கடுமையாக பாதுகாக்கிறது அப்படிங்கறதுல லிபரல் கட்சி வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றுறாங்க அப்படிங்கறதுதான் பொதுவான கருத்தாக இருக்கு. ஒப்பீனியன் போல கூட அது வந்து பலமுறை மக்களால்
எல்லாம் சரி. இன்னைக்கு வந்து ஒரு சில நாடுகள்ல இருந்து சிரியா அந்த மாதிரியான இடத்துல இருந்து ஒரு சில சமூகத்தை சேர்ந்த மக்களை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதே லிபரல் கட்சியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஏன் வந்து எல்லாரையும் நம்ம ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம எல்லாரையும் தான் ஏத்துக்கணும். இந்த நாட்டுல இருந்து இவங்க மட்டும் வரலாம் இவங்க வரக்கூடாதுன்னு எந்த கட்சியா இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்க.
எல்லை பாதுகாப்பை பத்தி பேசும்போது ரேசல் இப்ப வந்து இப்ப சோலமன் ஐலாண்ட்ஸ்ல வந்து சைனா வந்து ஒரு பேஸ் நிர்மாணிக்க போகுது அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க அப்படிங்கறது வந்து லிபரலுக்கு எதிரான ஒரு பெரிய கருத்தா
மாறிடுச்சு.
இதை வந்து போன வாரத்துல போன ரெண்டு வாரத்துல வந்து இந்த விவாதம் பொறுத்தவரையில வந்து லேபர் வந்து லிபரல் தந்து குறிப்பிட்ட கொள்கையை பொறுத்தவரையில செக்யூரிட்டி பொறுத்த கொள்கையை பொறுத்தவரையில லிபரல் தந்து கொஞ்சம் லேபர் கொஞ்சம் கிரவுண்ட் வாங்கியிருக்க மாதிரி தெரியுது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். இன்னும் 5 நாட்களில் ஃபெடரல் தேர்தல் நடைபெறவிருக்கும் பின்னணியில் இந்த தேர்தலில் முன்வைக்கப்படும் கொள்கைகள் குறித்த பரிமாற்ற நிகழ்ச்சி. இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் மங்களம், லெஸ்லி, சண்முகப்பிரியன் மற்றும் முரளி ஆகியோர். இப்போ இந்த தேர்தல் வந்து நடக்க போகுது, சரி, இந்த தேர்தலின் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படுது? என்ன மாதிரியான தொகுதிகள் வந்து கைமாறக்கூடும்? எந்த மாநிலங்களில் வந்து கட்சிகளின் இப்போதைய அந்த இடங்கள் வந்து மாறக்கூடும் அப்படின்னு உங்களுக்கு
படுது? 8 தொகுதியை சொல்லலாம். தஸ்மேனியாவில் பேஸ் பிராடன் என்ற 2 மார்ஜினல் சீட்ஸ் அது லிபரல் கட்சியில் இருக்கிறது. லிபரல் கட்சி ஆட்சியை தக்க வைக்கணும்னா இந்த 2 தொகுதிகளையும் கட்டாயம் அவர்கள் தக்க வைக்கணும். நியூ சவுத் வேல்ஸ் பொறுத்தவரையிலும் ரீட் தொகுதி இப்ப சியானோ மார்டின் இருக்கிறது, அது கைமாறக்குரியான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சவுத் ஆஸ்திரேலியால பூத் பி, விக்டோரியால சிஸ்லாம், அதே நேரம் ட்ரெஷரர் என்ற தொகுதி கூட அவர் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க போனீங்கன்னா ஸ்வான் ஹஸ்லக், குயின்ஸ்லாண்ட்ல லாங்மேன், இந்த தொகுதிகள் தான் லிபரல் கட்சி ஆட்சி அமைக்கணும் என்றால் இவ்வளவு தொகுதிகளையும் அவர்கள் தக்க வைத்தே ஆகும். அது தக்க வைக்க முடியுமா என்று பார்த்தால் அவர்களுக்கு எதிராக 1% அல்லது 2% ஸ்விங் போச்சு என்றால் அது இந்த இலெக்ஷன் வந்து ஹாங் பார்லிமெண்ட் நோக்கி நகரம் வந்தால் லேபர் கட்சி ஆட்சி அமைக்கும். இதுதான்
சரி. இப்ப இந்த சுயேட்சைகள் வந்து களத்துல இறங்குறதுனால தான் முக்கியமான 2 கட்சிகளும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாம நிலைமை வந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்க பார்வை எப்படி இருக்கு?
கிளைமேட் ஆக்ஷன் குரூப் அப்படிங்கிற ஒரு அவங்க பின்னாடி வந்து ஆதரிக்கிறாங்க டீல் இண்டிபெண்டன்ஸ். இந்த டீல் இண்டிபெண்டன்ஸ் வந்து யாரை டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து லிபரல் கட்சியிலே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் சமீப காலமா வந்து கொஞ்சம் கோபம் அடைஞ்சு
அதனாலதான் இந்த இண்டிபெண்டன்ஸ் சொல்றது வந்து லேபரோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல
அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா வந்து டீல் இண்டிபெண்டன்ஸ் வந்து நிஜமாவே வந்து சமுதாயத்துக்காக வந்து சேவை பண்ணணுங்கிறதுக்காக வந்து இறங்கியிருக்காங்க. லிபரல்லயே இருக்கக்கூடிய வலதுசாரி ஜான் ஹோவர்ட் மாதிரியான ஆளுங்க எல்லாம் வந்து இவங்களை வந்து பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லிபரல் கட்சியிலேயே இந்த மாடரேட் ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த டீல் இண்டிபெண்டன்ஸ் வந்து நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க,
வராங்க பண்றாங்க. ஆனா இவங்களால வந்து ஆட்சிக்கு ஏதாவது பயன் இருக்குமான்றத நம்ம முக்கியமா பாக்கணும். என்னன்னா பெரிய பிரதான கட்சிகளா இருக்கிறவங்க வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எப்படி ஒரு நல்ல ஆளுங்கட்சி தேவையோ அதே மாதிரியான வலுவான எதிர்கட்சியும் அவசியம் வேணும். அப்பதான் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க சரியான வேலைகளை செய்வாங்க. இதுல வந்து இவங்க போய் நாளைக்கு உங்களுடைய கூட்டணியில இருக்கோம் எங்களுக்கு 4 சீட்டு கொடுங்க 5 சீட்டு இவங்க ஆதரவுல இருந்தாங்கன்னா ஆளுங்கட்சியும் எந்த நல்ல திட்டத்தையும் எடுத்துட்டு வர முடியாது. இன்னைக்கு இவங்க ஒரு பாலிசியில இருப்பாங்க, நாளைக்கு வந்து இல்ல இல்ல இதை நீங்க வந்து மசோதாவை இது பண்ணக்கூடாது, இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டாங்கன்னா கடைசியில இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னா மக்கள் தான். அதனால இந்த இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள்லாம் வந்து அங்க இங்கன்னு சீட்டுகளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காம பிரச்சனையை கிளப்புறதுக்கு அவங்க எல்லாம் வராம இருக்கிறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஆனா இந்த மாதிரியான டீல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து உங்களால ஒரு சில பாலிசி டிசிஷன்ஸ் வந்து நீங்க வந்து போர்ஸ்ஃபுல்லா வந்து அவங்க பெரிய கட்சிகள் மேல வந்து திணிக்க முடியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த டீல் இண்டிபெண்டன்ஸோடைய கொள்கைகளே பாத்தீங்கன்னா வந்து கிளைமேட் ஆக்ஷனை பொறுத்தவரையில வந்து ரொம்ப தெளிவா இருக்குது, ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து சிந்திக்கிறாங்க அவங்க. இவங்களை வந்து நீங்க எந்த விதத்துல வந்து நீங்க வந்து அவங்க அரசாங்கத்தை வந்து பாதிக்கும்னு சொல்றீங்க நீங்க?
இல்ல அரசாங்கத்தை பாதிக்குன்னு சொல்லுங்க, இவங்க ஜெயிச்சு வந்து நாளைக்கு ஒரு 4 சீட்டு இவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு. இவங்கன்றாங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இருக்கிற சிறிய கட்சிகள்
இல்ல. ஆனா வந்து ஒரு ஜனநாயகம்னா மெஜாரிட்டி அதாவது பெரும்பான்மையாக இருக்கிறவங்க தான் வந்து ஆட்சி நடத்தி அவங்க கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியான முறையா இருக்க முடியும்? இல்ல
இல்லைங்க, அது நான் உங்களுடைய கொள்கைகளுக்கு சொல்லுங்க சார். இருக்கிற 4 ஓட்டோ 5 ஓட்டோ 4 சீட்டையோ 5 சீட்டையோ இவங்க கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நீங்க எந்த மசோதாவும் தாக்கல் பண்ணக்கூடாது, இது வந்து இதுக்கு எதிரானது அதுக்கு எதிரானதுன்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல மசோதா தாக்கல் பண்ணி மக்களுக்கான நல்ல விஷயங்களை பண்ணாதான் எல்லாமே நல்லா இருக்கும். எதையுமே இப்ப செயல்பட விடாம பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் மோசம் தானே.
பெரிய கட்சிகள் பண்ற மசோதா வந்து கரெக்டா இருக்கும் நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க
இதுவரை இண்டிபெண்டன்ஸ் நீங்க பாப் கேட்டர் சென்ட்ரல் அலையன்ஸ் அவங்களை இன்க்ளூட் பண்ண இந்த முறை 6 பேர் இருக்கிறாங்க இப்ப கரண்ட் பார்லிமெண்ட்ல. மித மிஞ்சி போனா அது ஈழா வரும், அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி அது அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல.
சரி, இப்ப தொங்கு நாடாளுமன்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி சாத்தியம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி படுதா?
வரலாம், இன்னும் ஒரு கிழமை இருக்கிறது, அதுல என்னவோ நடக்கலாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் தொங்கு பார்லிமெண்ட் வரும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா லேபர் இல்ல லிபரல் யாராவது மெஜாரிட்டியோட தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு, நம்மளோட ரிசல்ட்ட பாத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வராதுன்னு தான் எனக்கு தோணுது.
ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டசபைங்கிறது வந்து வராது, வரக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க தனிச்சு ஆட்சி அமைச்சு நல்லது செஞ்சாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது.
சரி, இப்ப தேர்தல் இன்னும் 5 நாட்கள்ல வந்து நடக்க போகுது, முடிய போகுது. உங்க கணிப்புப்படி இப்ப தேர்தல் தொடர்பான கணிப்புகள் இருக்கட்டும், உங்க கணிப்புப்படி எந்த கட்சி வெற்றி பெறும்? சண்முகப்பிரியன்,
என்னுடைய கணிப்பின்படி தொங்கு சட்டசபை அமைப்ப வாய்ப்பே இல்லை. லேபர் கட்சி இந்த 2022 ஃபெடரல் தேர்தல ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன்.
முரளி, உங்களுக்கு என்னப்படுது?
என்னை பொறுத்தவரை வந்து ரிசல்ட் வந்து துல்லியமா கணிக்க முடியாது, ஆனா வந்து லேபர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறது தான் எனக்கு தெரியுது.
மங்களம், உங்களுக்கு எப்படி படுது?
பூனை எலெக்ஷன் மாதிரியே லேபர் தான் வரும், லேபர் தான் வரும்னு எல்லாருமே கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. 2018 கடைசியில
பத்தொன்பது
லிபரல் தான் வந்துச்சு. அதே மாதிரிதான் நான் இந்த தடவை நினைக்கிறேன், லேபர் லேபர்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்காட் மாரிசன் தான் திருப்பி பிரதம மந்திரி ஆவாருன்றது என்னோட கணிப்பு.
லெஸ்லி,
என்ன பொறுத்தவரையிலும் வந்து லேபர் கட்சி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 60% வந்து நான் லேபர் கட்சி வர்றதுக்கான ப்ரொபபிலிட்டிக்காக 60% லேபர், 20% லிபரல், 20% ஹங் பார்லிமெண்ட், மூணுமே பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா லேபர் வர்றதுக்கான சாத்தியங்கள் அதிகம்.
சரி, மிக்க நன்றி மங்களம், லெஸ்லி, சண்முகப்பிரியன், முரளி, உங்க 4 பேருக்கும் மிக்க நன்றி.
நன்றி
நன்றி
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.